சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 21, 2023. தலைப்பு: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. கொரிந்தியர்: உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொரிந்தியர், தெசலோனிக்கேயர். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாயெண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமட்டதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். தானியேல். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3 வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பீனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதின் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்குச் செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஈசாயா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஈசாயா, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். மத்தேயு, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். மத்தேயு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, மூர்க்கிறதுமில்லை. என்றாலும் சாலோமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனத்தால் தவிர உடலை காப்பாற்ற முடியாது. ஆன்மாவை கணிசமானதாகவும் உடலை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அங்கீகரிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை என்கிறீர்களா? ஏறக்குறைய 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆவியின் வல்லமையை காட்டி என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் என்று கூறிய இயேசுவை நினைவு கூறுங்கள். உண்மையாக வழிபடுபவர்கள் தந்தையை ஆவியோடும் உண்மையோடும் வணங்குவார்கள். இதோ இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரம், இதோ இரட்சிப்பின் நாள் என்று பவுல் கூறினார். கோவில் உடல், வாழ்க்கை, பொருள் மற்றும் நுண்ணறிவு பற்றிய யோசனை, உண்மையின் மேற்கட்டுமானம், அன்பின் ஆலயம். கேள்வி: உடல் மற்றும் ஆன்மா என்றால் என்ன? பதில்: அடையாளம் என்பது ஆவியின் பிரதிபலிப்பு, வாழும் கொள்கை, அன்பின் பலவகையான வடிவங்களில் பிரதிபலிப்பு. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். ஆன்மாவை வெளிப்படுத்தும் மனிதனிடமிருந்து பிரிக்கப்பட்டால் ஆவி ஒரு அற்ற தன்மையாக இருக்கும். ஸ்பிரிட்டிலிருந்து விவாகரத்து செய்யப்பட்ட மனிதன் தன் அமைப்பை இழப்பான். ஆனால் மனிதன் கடவுளுடன் இணைந்து வாழ்வதால் அத்தகைய பிரிவு இருக்க முடியாது. ஆன்மா உடலில் இருப்பதாகவும் உயிரும் புத்திசாலித்தனமும் பொருளில் இருப்பதாகவும் இந்த விஷயம் மனிதன் என்று கூறுவதில் பிழை நின்றுவிடும். கடவுள் என்பது மனிதனின் கொள்கை, மனிதன் என்பது கடவுளின் கருத்து. எனவே மனிதன் சாவுக்குரியவனும் அல்ல, பொருளும் அல்ல. மனிதரே, இதை கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் மனிதனின் ஆன்மீக நிலையை ஆர்வத்துடன் தேடுங்கள். இது அனைத்து ஜடத்தன்மைக்கும் வெளியே உள்ளது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் சத்தியத்தின் சூரிய ஒளியை உடலுக்கு கொண்டு வருகிறது. இது ஊக்கமளிக்கிறது மற்றும் தூய்மைப்படுத்துகிறது. கிறிஸ்துவர் அறிவியல் உண்மையுடன் ஒரு மாற்று நடுநிலைப்படுத்தும் பிழையாக செயல்படுகிறது. இது சுரப்புகளை மாற்றுகிறது, நகைச்சுவையை வெளியேற்றுகிறது, கட்டிகளை கரைக்கிறது, விரைப்பான தசைகளை தளர்த்துகிறது மற்றும் கேரியஸ் எலும்பை மீண்டும் உறுதி செய்கிறது. இந்த அறிவியலின் விளைவு மனித மனதை ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு தூண்டுவதாகும். அதன் அடிப்படையில் அது தெய்வீக மனதின் இணக்கத்திற்கு வழிவகுக்கும். ஒரு நிகழ்வில் அல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் மனம் உடலை ஆளுகிறது என்பதை சோதனைகள் சாதகமாக்கியுள்ளன. மனிதனின் உடல் ஜடமானது என்று நீங்கள் கூறும்போது நான் பவுலுடன் கூறுகிறேன், உடலிலிருந்து விலகி இருக்கவும் இறைவனுடன் இருக்கவும் தயாராக இருங்கள். விஷயத்தில் உங்கள் பொருள் நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். மேலும் ஒரே மனதை கொண்டிருக்க வேண்டும். க கடவுள் கூட இந்த மனம் அதன் சொந்த உருவத்தை உருவாக்குகிறது. சிறுவயதில் டிஸ்பெசியாவை குணப்படுத்த கிரஹாம் முறையை பின்பற்றிய ஒருவரை நான் அறிவேன். பல ஆண்டுகளாக அவர் ரொட்டி மற்றும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டார். தண்ணீரை தவிர வேறு எதையும் குடிக்கவில்லை. அவர் பசியிலும் பலவீனத்திலும் பல வருஷங்களை கடந்தார். கிட்டத்தட்ட பட்டினியில் இருந்தார். கடைசியாக மரணம் அடைய தீர்மானித்தார். மருத்துவர்களின் திறமையை சோர்வடைய செய்தார். அவர் மரணம் மட்டுமே அவருக்கு மாற்று என்று அவருக்கு தெரிவித்தார். இந்த கட்டத்தில் கிறிஸ்டியன் சயின்ஸ் அவரை காப்பாற்றியது. மேலும் அவர் இப்போது பழைய புகார் இல்லாமல் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். மனமே மனிதனை ஆள்கிறது என்ற உண்மையை பயன்படுத்திக் கொண்ட பிறகு அவனுக்கு உதவவோ அல்லது காயப்படுத்தவோ உணவுக்கு சக்தி குறைவாகவே இருந்தது. மேலும் அவர் விஷயத்தின் இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுவதில் அவருக்கு குறைவான நம்பிக்கை இருந்தது. எதை சாப்பிட வேண்டும் அல்லது குடிக்க வேண்டும் என்பதை பற்றி குறைவாக யோசித்து வாழ்க்கையின் பொருளாதாரம் மற்றும் கடவுளை பற்றி வயிற்றை குறைத்து ஆலோசித்து அவர் விரைவாக வலிமையையும் சதையையும் மீட்டெடுத்தார். ஒரு டிஸ்பெப்டிக் என்பது கடவுளின் உருவம் மற்றும் சாயலில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர் அறிந்தார். ஒரு சிறிய விலங்கு சாப்பிட்டால் கடல் மீன்கள் மற்றும் ஆகாயத்து பறவைகள் மற்றும் கால்நடைகள் ஆகியவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு வெகு தொலைவில் உள்ளது. சதை அவனை வெல்ல முடியும். பயம், சுகாதாரம், உடலியல் மற்றும் இயற்பியல் ஆகியவை அவரது கட்டளைகளுக்கு முரணாக அவரை ஒருவராக ஆக்கியது. கடவுள் ஒருபோதும் டிஸ்பெப்டிக் செய்யவில்லை என்று அவர் இறுதியாக முடிவு செய்தார். விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும் ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். நோயின் முதல் அறிகுறிகள் தோன்றும் போது தெய்வீக அறிவியலுடன் பொருள் உணர்வுகளின் சாட்சியத்தை மறுக்கவும். சிந்தனையின் மீது வளர்வதற்காக பாவம் அல்லது நோய் பற்றிய எந்த கோரிக்கையையும் அனுபவிக்காதீர்கள். அது சட்டத்திற்கு புறம்பானது என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை நிராகரிக்கவும். ஏனென்றால் கடவுள் பாவத்தை விட நோயின் ஆசிரியர் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாவம் அல்லது நோயின் அவசியத்தை ஆதரிக்க உங்களுக்கு அவருடைய சட்டம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அவசியத்தை மறுப்பதற்கும் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கும் உங்களுக்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. நோயின் ஆரம்ப அல்லது மேம்பட்ட நிலைகளுக்கு கண்மூடித்தனமாகவும் அமைதியாகவும் அடிபணிவதற்கு பதிலாக அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை எழுங்கள். மனதின் வலிமையால் நிராகரிக்க முடியாத ஒற்றை ஊடுருவும் வலியை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விரட்டுங்கள். இந்த வழியில் நீங்கள் உடலில் வலியின் வளர்ச்சியை தடுக்கலாம். கடவுளின் எந்த சட்டமும் இந்த முடிவை தடுக்காது. சிந்தனையின் வாசலில் போர்ட்டராக நிற்கவும். உடல் முடிவுகளில் நீங்கள் விரும்புவது போன்ற முடிவுகளை மட்டுமே ஒப்புக்கொள்வது. நீங்கள் இணக்கமாக உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். காற்றாக இருந்தாலும், உடற்பயிற்சியாக இருந்தாலும், பரம்பரையாக இருந்தாலும், தொற்று நோயாக இருந்தாலும் அல்லது விபத்தாக இருந்தாலும், நோயை தூண்டுவதாக நீங்கள் கூறும் நிலை ஏற்பட்டால் உங்கள் அலுவலகத்தை ஒரு போர்ட்டராக செய்து இந்த ஆரோக்கியமற்ற எண்ணங்களையும் அச்சங்களையும் நீக்குங்கள். புண்படுத்தும் பிழைகளை மரண மனதிலிருந்து விலக்கு. பின்னர் உடல் அவர்களால் பாதிக்கப்பட முடியாது. வலி அல்லது இன்பம் பற்றிய பிரச்சினைகள் மனதில் தோன்ற வேண்டும். மேலும் காவலாளி தனது பதவியை துறப்பது போல ஊடுருவும் நம்பிக்கையை ஒப்புக்கொள்கிறோம். தெய்வீக உதவியின் மூலம் இந்த நுழைவை தடுக்கலாம் என்பதை மறந்து விடுகிறோம். உடல் உணர்வுகளின் தலைவன் மனம் மேலும் நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்ல முடியும். கடவுள் கொடுத்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை கைப்பற்றி அதன் உணர்வையும் செயலையும் நிர்வகிக்கவும். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆவியின் பலத்தில் எழுச்சி பெறுங்கள். கடவுள் மனிதனை இதற்கு திறமையாக ஆக்கியுள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டுள்ள திறனையும் சக்தியையும் எதுவும் குறைக்க முடியாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.